நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து கொண்டு போகும் சைவ 5வது வகுப்பாக அமைய இருக்கின்றது. கடந்த 4 வகுப்புகளில் பல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கிரியா யோகத்திற்கு தேவையானவை முழுமையாக என்றுணர்ந்து அதை பற்றி சிறிதளவு சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றையாவது 5வது வகுப்பில் அதே நிலையில் அதை தொடர்ந்து வரும் சில அடிப்படை கருத்துக்களை பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை பொருட்களான 5 பொருட்களாகிய பதி, பசு, பாசம், பாசத்தில் ஆணவம், கண்மம், மாயை, இந்த 5 பொருட்களின் அடிப்படை கருத்துக்களை ஆராய்ந்தோம். கடைசி வகுப்பில் 4வது வகுப்பில் இறுதியாக கடவுளின் செயல்பாட்டையும் அந்த நிலைகளை பற்றியும் பார்த்தோம். இன்று எதை பார்க்கப் போகின்றோம் என்றால், இந்த சைவ சித்தாந்தம் எப்படி உருவாகியது, யாரால் உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாகியது என்பதை சிறிது சிந்திப்போம். வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தம் வந்தது என்று பாபாஜியும் கூறியிருக்கின்றார். வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்த பயிற்சிக்குள் வர வேண்டும் என்று பாபாஜி திட்டவட்டமாக எங்களுடைய சாதகர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதேபோல் சைவ சித்தாந்தத்திலும் வேதாந்த கருத்துக்களில் சொல்லப்பட்ட சில விடயங்களை ஒன்று சேர்த்து அதை சித்தாந்தமாக அதை சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கின்றது என்று பேராசிரியர் அவர்களுடைய உரைகளிலிருந்து அறிந்தேன். அதில் முதலாவதாக அத்வைதம் என்று சொல்லப்படும் சாரார் ஆதிசங்கரர் அதை தோற்றுவித்தார். அவருடைய கருத்துப்படி இந்த உயிரும் கடவுளும் வேறு ஒன்றாய இருக்கின்றார்கள் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். உயிரும் கடவுளும் ஒன்று என்று அவர் சொல்லிய கருத்தை பேதம் என்று சொல்லுகின்றார்கள். அத்வைதம் ஆக அவர் அந்த கருத்தை அபேதம் என்று சொல்கின்றார்கள். அத்வைதம் ஆக அவர் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அதற்கு அவர் கொடுக்கும் உதாரணம் என்னவென்றால், ஒரு தங்கத்தில் செய்யும் ஆபரணங்களை உதாரணமாக கொடுக்கின்றார். தங்கம் என்பது இருக்கின்றது, அந்த தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் செய்யப்படுகின்றன. அந்த ஆபரணங்கள் செய்யப்படும் போது அந்த ஆபரணங்கள் செய்து முடிந்தவுடன் அந்த ஆபரணங்களுக்கு நீங்கள் தோடு, மோதிரம், காப்பு என்றெல்லாம் பெயர் சூட்டி அதை பார்க்கின்றீர்கள். ஆனால் அந்த ஆபரணங்களை மீண்டும் கலைத்துவிட்டால் அது தங்கமாக மாறிவிடும். ஆகவேதான் அவர் உயிரும் கடவுளும் ஒன்று, அது அபேதமானது, வித்தியாசமற்றது என்று கூறுகின்றார் வேதாந்த கருத்தின்படி. அதைத் தொடர்ந்து வந்த மாத்துவர் என்றும் இன்னொரு அருளாளர், கடவுள் வேறு, உயிர் வேறு என்ற கருத்தை கூறுகின்றார். அவர் அதற்கு சொல்லும் உதாரணம் என்னவென்றால், சூரிய ஒளியும் இருளும் போல், ஒளியும் இருளும் போல் என்று ஒரு உபமானத்தை கொடுக்கின்றார். அதுவும் அவர் சொல்லும்போது சரியாகவே படுகின்றது. அதை அவர்கள், அந்த மாத்துவர் என்பவர், பேதமாக கொடுக்கின்றார். பேந்து இன்னொரு காலகட்டத்தில் மூன்றாவது அருளாளர் ராமானுஜர் வந்து சொல்கின்றார், அது பேதமும் அல்ல, அபேதமும் அல்ல, இறைவனும் உயிரும் ரெண்டு விதமாகவும் இருப்பார்கள் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லுகின்றார். அபேதமாகவும் இருக்கலாம், பேதமாகவும் இருக்கலாம் என்று ராமானுஜர் கருத்து கொடுக்கின்றார். அதற்கு அவர் சொல்லும் உதாரணம், உபமானம் என்னவென்றால், ஒரு சொல்லும் அதற்குரிய பொருளும் என்று உதாரணம் கொடுக்கின்றார். ஆகவே இந்த மூன்று முறைகளிலும் உயிரையும் கடவுளையும் இணைத்து காட்டினார்கள் அருளாளர்கள். அதற்கு பின்தான் எங்களுடைய சைவ சித்தாந்த ஞான சூரியனான மெய்கண்டார் வந்தார். அவர் வந்து சைவ சித்தாந்த வழக்கப்படியே ஒருவரையும் இல்லை என்று சொல்லாது, இந்த மூன்றையும் இணைத்து பார்த்தார். அவர் சொன்ன அருள்வாக்கின்படி, பரம்பொருளின் அருளின்படி, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் முழு இயக்கமும் என்று அவர் அதை அறிமுகப்படுத்தினார். அதை அவர் என்ன மாதிரி சொன்னார் என்றால், இந்த ராமானுஜரும் மாத்துவரும் மற்றது ஆதிசங்கரரும் சொன்ன மூன்று விடயத்தையும் இணைத்து சைவ சித்தாந்தத்தில் இந்த கடவுளும் உயிரும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார்கள் என்ற அருமையான தத்துவத்தை உலகிற்கு கொண்டு வந்தார். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. அதற்கு அவர் இந்த மூன்றையும் இணைத்து, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த உயிருக்கும் இறைவனுக்கும் இடையில் இடைப்பட்ட தொடர்பு என்பதை, இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற முறைப்படி விளங்கப்படுத்தினார். அந்த வழிமரபில்தான் அந்த சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில்தான் நாங்கள் எல்லா சாதகர்களும் எங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர் அதற்கு தந்த உதாரணமும், அவரும் ஒரு உதாரணம் மூலமாக இந்த மூன்று நிலையையும் விளங்கப்படுத்தினார். அதற்கு அவர் எடுத்து கொடுத்த, பேராசிரியர் கொடுத்த உதாரணம் என்னவென்றால், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை காலையில் பாடசாலை செல்ல வெளிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தாய்க்கு தான் போயிட்டு வரேன் என்று சொல்லி தன்னுடைய பாடசாலை பஸ்ஸில் ஏற சென்றபோது தடைக்கு விழுகின்றது. விழுந்தவுடன் அழுகின்றது, அதனுடைய காலில் காயம் பட்டது, இரத்தம் வருகின்றது. தாய் ஓடிப்போய் அந்த குழந்தைக்கு தன்னுடைய சேலையை கிழித்து ஒரு கட்டு போடுகின்றாள். உடனடியாக அந்த குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு, ஏனம்மா இந்த சேலையை, ஒரு விலை மதிப்பில்லாத சேலையை கிழித்து கட்டு போட்டு விட்டாய் என்று சொல்லும்போது தாய் சொல்கின்றாள், தன்னுடைய குழந்தையை பார்த்து, எனக்கு நீதான் முக்கியம், இந்த சேலை அல்ல, இதை விட உன்னுடைய அன்புதான், என்னுடைய அன்பு உன்னில் இருப்பதுதான் முக்கியம் என்று சொல்லுகின்றாள் அந்த குழந்தைக்கு. அதை அந்த பேராசிரியர் ஒன்றாய், கடவுள் எவ்வாறு எங்களுடன் ஒன்றாய் இருக்கின்றார் என்பதற்கு உதாரணமாக சொல்கின்றார், அந்த தாயையும் சேயையும் வைத்து. இனி வேறாய் இருப்பதற்கு அதே நாளில் இன்னொரு உதாரணத்தை பாவிக்கின்றார். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உதாரணம், அந்த குழந்தை பாடசாலையில் இருந்து வந்ததும் அது சொல்லுகின்றது தாயிடம், எனக்கு ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும், அம்மா கணக்கு தந்திருக்கின்றார்கள், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கின்றது, நீ கணக்கெல்லாத்தையும் போட்டு வை, நான் நாளைக்கு பாடசாலையில் கொடுக்கின்றேன் என்று. உடனே அந்த தாய் சொல்கின்றாளாம் குழந்தைக்கு, அது சரிப்பட்டு வராது, நீ என்னுடன் இருந்து நீயே போடு, நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று. அப்போது அந்த குழந்தை தாயிடம் கேட்கின்றதாம், இன்று காலையில் நான் உன்னை ஒன்றுமே கேட்கவில்லை, நான் விழுந்து அழுகின்றேன், இரத்தம் பீறிட்டு வருகின்றது, நீ வந்து அந்த விலை மதிப்பில்லாத சேலையை கிழித்து எனக்கு கட்டு போட்டாய், அப்போது நீதான் எனக்கு முக்கியம் இந்த உலகில், எங்களுடைய அன்பை பற்றி சொன்னாய், இப்போது அதே அன்பின்படி நான் உன்னை கேட்கின்றேன், எனக்கு கணக்கை போட்டு வை, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருகின்றேன் அல்லது உறங்கிவிட்டு வருகின்றேன், நீ எனக்காக செய்யலாம் தானே, நீதானே எனக்கு எல்லாம் என்று சொன்னாய் என்று அந்த குழந்தை கேட்கின்றதாம். அந்த நேரம் அந்த தாய் சொல்கின்றாளாம், அது காலையில் சொன்ன நேரத்தில் அந்த விடயத்தில் நான் என்ன சொன்னேனோ அது சரியான முறை குழந்தையே, ஆனால் இப்போது நீதான் படிக்க வேண்டும், நான் அல்ல, ஆகவே உனக்கு தந்த வீட்டு கணக்கை நீதான் போட வேண்டுமே தவிர நான் அல்ல, ஆனால் நீ போடு, நான் உனக்கு உதவியாக இருக்கின்றேன் என்று. அதை கடவுளின் வேறாய் இருந்து கடவுள் எங்களுக்கு உதவி செய்வதை உதாரணமாக அருமையாக விளங்கப்படுத்துகின்றார் அந்த பேராசிரியர். அதற்கு அடுத்ததாக ஒன்றாய் வேறாய்க்கு விளங்கப்படுத்தின பின் உடனாய் இருப்பதற்கு அதே நாளில் இன்னொரு விளக்கத்தை அதே தாயையும் பிள்ளையையும் வைத்து கொடுக்கின்றார். அது என்ன விளக்கம் என்றால், அன்று மாலையில் அந்த பிள்ளை துவிச்சக்கர வண்டியோட சைக்கிளோட கற்றுக்கொள்கின்றது. அது தாயே சொல்கின்றது, நான் ஓடப்போகின்றேன், நீ என்னுடைய சீட்டை பிடித்து கொண்டு பின்னுக்கு என்னுடனே ஓடி வா, நீ கையை விட்டு விட்டீயென்றால் நான் விழுந்து விடுவேன், என்னை ஏமாற்றாமல் என்னுடன் பிடித்து கொண்டு ஓடி வா என்று சொல்லுகின்றது. தாயும் அதற்கு ஓம் என்று சொல்லி அந்த பிள்ளை சைக்கிள் ஓட துவங்கியவுடன் சிறிய தூரம் போனவுடன் அவள் கையை விட்டு விடுவாள், அவளுக்கு தெரியும் பிள்ளை ஓடும் என்று. ஆனால் பிள்ளைக்கு தெரியாது, தாய் கையை விட்டு விட்டாள் என்று. அந்த உதாரணத்தை தான் பேராசிரியர் சொல்லுகின்றார், கடவுள் உடனாயே இருந்து எங்களுக்கு செயல்பாடு செய்கின்றார், எங்களை ஊக்கப்படுத்துகின்றார், அதிலிருந்து நாங்கள் பயன்பெறுகின்றோம் என்று. ஆகவே இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை எங்களுடைய ஞான சூரியனான மெய்கண்ட தேவர் அவர்கள் இந்த மூன்று செயல்பாடுகள் மூலம் இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒன்றிணைக்கின்றார். ஒன்றாய் வேறாய் உடனாய் கடவுள் உயிர்களுடன் இருக்கின்றது என்பதை வரையறுத்து கொடுக்கின்றார். இந்த அடிப்படை கருத்து எங்களுக்கு இப்போது தெரிய வேண்டும். எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை நாங்கள் மேலும் சிறிது சிறிதாக கிரியா யோகத்திற்கு தேவையானவற்றை பார்த்து கொண்டு போவதற்கு தெரிய வேண்டும் என்று உங்களுக்கு இந்த நிலையில் பேராசிரியர் சொன்ன சில விடயங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் பேராசிரியர் சொல்கின்றார். என்னவென்றால், எங்களுக்கு எல்லோருக்கும் பெயர்கள் இருக்கின்றது, இந்த பெயர்கள் எங்களுக்கு இருக்கின்றதா, எங்களுக்கு என்றால் எங்களுடைய உடலுக்கா உயிருக்கா என்ற ஒரு கேள்வியை போடுகின்றார். அந்த வகுப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் தடுமாறுகின்றார்கள், எங்களுடைய பெயர்கள் எங்களுடைய உயிருக்கா உடலுக்கா, சிலர் சொல்லுகின்றார்கள் உடலுக்கென்று, சிலர் சொல்லுகின்றார்கள் உயிருக்கென்று. அதை அவர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார் அதன் பின், அந்த கேள்வியின் பின். அதாவது எங்களுடைய பெயர்கள் எங்களுடைய உடலுக்கே தவிர உயிர்களுக்கு இல்லை. அதை என்ன மாதிரி அவர் விளங்கப்படுத்துகின்றார் என்றால், எங்களுடைய உயிர்கள் மீண்டும் மீண்டும் புறப்படுகின்றன, புறப்படுக்கும் போது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அது இறைவனால் புகுத்தப்படுகின்றது. அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மணிவாசகர் சொன்ன எல்லா பிறப்புகளிலும் ஏதாவது ஒரு பிறப்பாக இருக்கலாம். அந்தந்த உயிர் பிறப்புகளில் வரும்போது அதற்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஆகவே எங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கும் பெயர்கள் உயிர் சார்ந்ததாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆன்மா என்பது ஒன்று, உயிர் என்பது ஒன்று, ஆனால் அது எடுக்கப் போகும் உடல்கள் இந்த உலகத்தில் பல, அந்த ஆன்மா ஈடேற்றத்தை அடையும் வரை. ஆகவே எங்களுக்கு இருக்கும் பெயர் எங்களுடைய உடலுக்கே தவிர இந்த உடல் அழிந்ததும் அந்த பெயரும் அழிந்து விடுகின்றது என்பதுதான் அந்த கருத்து என்பதை பேராசிரியர் அதை நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அது கூட எங்களுக்கு தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உடலுக்கு பொறுப்பாக இந்த உடலை எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்தது எங்களுடைய அப்பாவும் அம்மாவும். ஆகவே எங்களுடைய உடலுக்குரிய அப்பா அம்மா எங்களுடைய பெற்றோர்கள் என்பது எங்களுக்கு நன்கு தெரிகின்றது. ஆனால் நாங்கள் எத்தனை பேர் சிந்தித்திருக்கின்றோம், எங்களுடைய ஆன்மாவுக்குரிய அப்பா அம்மா யார் என்று கேள்வி கேட்டிருக்கின்றோமா? கேள்வி கேட்டால் அதற்குரிய பதில் கடவுள், இறைவன். ஆகவே எங்கள் எல்லோருக்கும் இந்த பிறப்பில் ரெண்டு அப்பா அம்மா இருக்கின்றார்கள். அதை பாபாஜியும் அழகாக தன்னுடைய தெய்வீய குரலில் பல இடங்களில் சொல்கின்றார். தான் தான் உன்னுடைய அப்பா, தான் தான் உன்னுடைய அம்மா, தான் தான் உன்னுடைய குரு என்று கூறுகின்றார் கிரியா சாதகர்களுக்கு. ஆகவே அதுதான் உண்மை. உடலுக்குரிய அப்பா அம்மா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அந்த உடலை தந்த அப்பா அம்மாவே தவிர, எங்களுடைய ஆன்மாவுக்குரிய அப்பா அம்மா, இந்த ஆன்மா பல உடல்களை எடுக்கப் போகின்ற ஒரு ஆன்மா, அதற்குரிய அப்பா அம்மா இறைவன் என்பதை மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அதற்கடுத்ததாக கிரியா யோகத்தில் ஒரு தத்துவத்தை யோகியார் அவர்கள் எங்களுக்கு யோகத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். ஐந்து விரல்களை காட்டுவார் யோகியார், வலது கையோ இடது கையோ, அந்த நேரம் என்ன கை மேல் வந்ததோ எனக்கு தெரியவில்லை, கையை உயர்த்தி ஐந்து விரல்கள் காட்டுவார் என்று சொல்லியிருந்தால் எந்த கை என்றாலும் ஓகே. இந்த ஐந்து விரல்களின் தத்துவம் யோகத்தில் ஒரு முறை பார்த்து விடுவோம். யோகத்தில் இந்த ஐந்து விரல்கள் என்பது யோகி ராமையா அவர்களால் ரெண்டு விதமாக குறிக்கப்படுகின்றது. ஒன்று, இந்த ஐந்து விரல்களை ஐந்து உடல்களாக யோகி ராமையா மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்துவார். அதாவது தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல் என்று விளங்கப்படுத்துவார். ஏனென்றால் இந்த ஐந்து விரல்கள் தான் பஞ்சாங்க யோகம் என்று சொல்லுவார். ஐந்தை குறிப்பதற்காக அவர் இந்த கைகளை பயன்படுத்துவார், கைவிரல்களை. அது ஒரு தத்துவம் கிரியா யோகத்தில். முக்கியமான மற்றைய தத்துவம் என்னென்றால், இந்த ரெண்டு கைகளிலும் தான் எங்களுடைய தியான முத்திரையை நாங்கள் கிரியா யோகத்தில் போடுகின்றோம். அந்த தியான முத்திரை என்ன? சின் முத்திரையும் ஞான முத்திரையும். எல்லோரும் உங்களுடைய பயிற்சியில் செய்கின்றீர்கள். இந்த ஐந்து விரல்களுக்குரிய ரிப்ரசன்டேஷன் என்னவென்று யோகியார் சொல்லுவார் என்றால், இந்த கட்ட விரல் இறைவனாகவும், மற்றைய விரல்கள் ஆட்காட்டி விரல் ஆன்மாவாகவும், நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் தன்மம், சின்னி விரல் மாயை என்று இந்த ஐந்து பொருட்களும் என்று கூறுவார். அது எங்கிருந்து வந்தது? இப்போது நாங்கள் அடிப்படை கருத்திலிருந்து அறிந்திருக்கின்றோம். அது சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் இந்த ஐந்து விரல்களையும் இந்த ஐந்து பொருள்களுக்கும், அதாவது கடவுள், உயிர், ஆணவம், கண்மம், மாயை என்ற ஐந்து பொருள்களாக சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த கருத்து தான் யோகி ராமையா அவர்கள் மூலமாக சைவ சித்தாந்தத்தில் பாபாஜியின் கருத்தாக கொடுக்கப்பட்டது. அதுதான் பாபாஜியின் கருத்து. ஆனால் அதற்கு மேலே நாங்கள் ஒரு விடயத்தை கிரியா யோகத்தில் செய்கின்றோம். இந்த ஐந்து விரல்களையும் ரெண்டு கையில் பாவித்து ரெண்டு முத்திரை போடுகின்றோம். இடது கையில் சின் முத்திரை என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய இரண்டாவது ஆட்காட்டி விரலை பெருவிரலின் நடுவிரலில் வைத்து அமிழ்த்தி, மற்றைய வலது கையில் ரெண்டு ஆட்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியை ஒன்றுடன் ஒன்று அமிழ்த்தி, இந்த ஆட்காட்டி விரலை நடுவிரலின் நடுவில் வைத்து அமழ்த்துவது சின் முத்திரையாகவும், வலது கையில் ரெண்டு ஆட்காட்டி விரல் பெருவிரல் நுனியை அமிழ்த்துவது ஞான முத்திரையாகவும், சின் முத்திரையை, அதாவது உங்களுடைய வலது கையை மடக்கி உள்ளால் பின்னால் வெளியால் இடது கையை வைத்து நீங்கள் கிரியா தியானம் செய்ய வேண்டும் என்று யோகியார் சொல்லி தந்திருக்கின்றார். அதற்குரிய தாய்பரியத்தையும் சொல்கின்றார். அதாவது இந்த சின் முத்திரையிலிருந்து தான் ஞான முத்திரைக்கு போக வேண்டும். அதுதான் கிரியா யோகத்தின் வழி என்று கூறுகின்றார். சின் முத்திரை என்பதின் கருத்து என்ன? இந்த அடிப்படை கருத்திலிருந்து வந்த கருத்து என்ன? இந்த ஆட்காட்டி விரலான ஆன்மா கடவுளிடம் சரண் புகுகின்றது. அதுதான் நீங்கள் அந்த ஆட்காட்டி விரலை மடித்து பெருவிரலின் நடுவிரிகையில் வைத்து அமிழ்த்துவது. மிச்ச மூன்று விரல்களும் மலங்கள். அதாவது சைவ சித்தாந்த அடிப்படை படித்தவுடன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது இந்த கருத்தை நாங்கள் மிகவும் சாதுரியமாக உணர்வதற்கு. அதாவது இந்த ஆட்காட்டி விரல் என்பது மற்றைய மூன்று கைகளை நீங்கள் விரித்து பார்த்தால், ஐந்து விரல்களையும் ஆட்காட்டி விரல் மற்றைய நான்கு விரல்களோடையும் சேர்ந்திருக்கும், பெருவிரல் தனியாக இருக்கும். அதுதான் உங்களுடைய உடல் அமைப்பிலேயே அமைந்தது, அதுதான் இயற்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த உயிர் என்பது பாசத்தில் கட்டுண்டிருக்கின்றது, அது உங்களுடைய கையிலேயே இறைவன் உடலாக படைத்து விட்டார். ஆகவே இந்த உயிரானது இந்த பாசத்தில் கட்டுப்பட்டிருக்கும் போது அந்த உயிரை நாங்கள் உலகியல் முறையில் அல்லது பொருள் முறையில் அந்த விரலை மடக்கி இறைவனில் கொண்டு வந்து அமிழ்த்தி இறைவனின் பாதத்தில் ஓ நடுவில் அந்த விரலில் நடுவில் அமிழ்த்தி அதை சின்முத்திரை என்று சொல்லுகின்றோம். அதை நாங்கள் சரணாகதி மூலம் அதற்கு வரும்போது அந்த சரணாகதி மீண்டும் உயர 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 அந்த விரலை அப்படியே நீட்டிக்கொண்டு போவீர்களாக இருந்தால் இறுதியில் உங்களுடைய பெருவிரல் நுனியும் ஆட்காட்டி விரல் நுனியும் சேர்ந்து நிற்கும். அதுதான் ஞானமுத்திரை. ஆகவே சின்முத்திரையை இடது கையிலும் ஞானமுத்திரையை வலது கையிலும் போட்டு அந்த சிம்போலிசமாக உதாரணமாக கிரியா யோகா தியானத்தில் நீங்கள் இறைவனின் சரணாகதியை நோக்கி செல்லும் போது அந்த சரணாகதி உங்களுக்கு ஞானத்திற்கு கொண்டு செல்கின்றது. அந்த ஞானம்தான் இறுதி ஞானமாகிய பதிஞானம். ஆகவே யோகி ராமையா அவர்கள் அதை அழகாக ஒரு படத்தில் கூட அந்த ரெண்டு முத்திரையையும் போட்டு காட்டுவார். அவருடைய பயிற்சிகளிலும் அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் சாதகர்களுக்கு அதை சொல்கின்றோம், நாளாந்தம் அந்த தியானம் செய்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படை கருத்து எங்கே இருந்து வந்தது? சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்தது. மெய்கண்டார், ஞான சூரியனாகிய மெய்கண்டார் அதை விளங்கப்படுத்துகின்றார் ஐந்து விரலுக்கு ஒப்பாக. ஆகவே இயற்கையாகவே இந்த நான்கு விரல்களும் சேர்ந்தும் பெருவிரல் தனியாகவும் இருப்பதையும் மெய்கண்டார் ஞான சூரியன் அதை விளக்கம் கொடுக்கின்றார். அதுதான் கடவுளுக்கும் பசு பாசத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசம், ஆரம்ப வித்தியாசம். ஆகவே உயிர் என்பது தனித்து நிற்காது, யாராடையாவது சேர்ந்துதான் நிற்கும் என்ற அடிப்படை கருத்தின்படி உயிர் என்பது அனாதியாகவே பாசத்தில் தான் ஆணவ மலத்தில் தான் கட்டுண்டிருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அது எங்களுடைய கை விரல்களில் ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் சேர்த்து வைத்து பாருங்கள். ஆகவே எவ்வளவு தத்துருவமாக எங்களுடைய உடலிலும் எங்களுடைய சைவ சித்தாந்த கோட்பாடுகள் எங்களுடைய அறிவு நிலைக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்றது. அதை விட இந்த உடலை வைத்துத்தான் நாங்கள் சாதனை செய்கின்றோம். உயிர் அதற்குள் இருந்து அந்த சாதனையை வெற்றிகரமாக செய்து கொண்டு போகின்றது. ஆகவே இது எவ்வளவு தத்துருவமாகவும் தத்துருவமாக எங்களுடைய சாதகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் போது மிகவும் மிகவும் உடம்பு புல்லரிக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் அவர்கள் இதை ஐந்து விரல்களுக்கு சமமாக இதை சொல்லி இருக்கின்றார். அதைவிட இனி என்னத்தை பார்க்கப் போகின்றோம் என்றால், உயிர் தனித்து இருக்க முடியாது என்பது உயிரினுடைய ஒரு கொள்கை என்று உங்களுக்கு தெரியும். உயிர் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்கும். அது ஆணவமாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம். அனாதியிலேயே ஆணவத்தைத்தான் சார்ந்திருக்கின்றது, அனாதியானது என்று பறித்திருக்கின்றோம். இதில் அப்போது பேராசிரியர் அவர்கள் இன்னொரு கேள்வியை இதில் எழுப்புகின்றார். அதாவது அவரே கேள்வியை கேட்டு அவரே பதில் தருகின்றார் என்றபடியால் நீங்கள் கேட்கும் கேள்வியாகவும் அல்லது உங்களுடைய மனதில் எழும் கேள்வியாகவும் அந்த கேள்வி இருக்கலாம். அது அருமையான கேள்வி. அது என்னவென்றால், நீங்கள் சொல்லுகின்றீர்கள் பேராசிரியரே பேராசிரியருக்கு கேள்வியை கொடுக்கின்றார். நீங்கள் சொல்கின்றீர்கள் இந்த ஆணவ மலத்தில் உயிர் கட்டுண்டு இருக்கின்றது அனாதியாக. அதே நேரம் உயிருக்குள் தான் இறைவனும் இருக்கின்றார். ஏனென்றால் உயிருடன் தான் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்றும் பார்த்துவிட்டோம். ஆனால் உயிரும் இறைவனும் உயிருள்ள பொருட்கள். பாசம் என்ற ஆணவ மூன்று மலங்களும் சடப்பொருட்கள். அது என்னென்று ஆணவம் மலம் இறைவனுடன் சேரும், உயிருடன் இறைவன் இருப்பதால் அதே உயிர்தான் ஆணவ மலத்தில் அனாதியில் கட்டுண்டிருப்பதால் அது என்னென்று முடியும்? இதில் ஒரு கருத்து வேறுபாடு என்று இல்லை, இதை விளங்குவது கஷ்டமாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை போடுகின்றார். அந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அந்த வகையான கேள்வி நிச்சயமாக எல்லாருடைய மனதிலும் வரும். அது இப்போது வந்ததென்றால் அது ஒரு உலகியல் கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனால் பயிற்சி மூலமாக போகும் வரும்போது அது உண்மையான கேள்வியாக அமையும். இப்போது ஒரு கருத்திற்காக அந்த கேள்வியை கேட்டுட்டு போகலாம், ஏதோ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று. அங்கே அதில் ஒரு வேலையும் நடக்காது. ஆனால் நீங்கள் அதை பயிற்சியில் கொண்டு வந்து கிரியா யோகா பயிற்சியில் செய்து கொண்டு போகும்போது இப்படியான கேள்விகள் பயிற்சி முறையில் உணர்வில் வரும்போது தான் அது முழுமையான கேள்வியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அதற்குரிய பதில் நிச்சயமாக தேவைப்படும். ஆகவே அந்த கேள்வியை இறைவன் அந்த பேராசிரியர் கேள்வியாகவும் கேட்டு பதிலாகவும் கொடுக்கின்றார். அதற்கு அவர் ஒரு அருமையான பதில் சொல்லுகின்றார். நிச்சயமாக இறைவன் ஆணவத்துடன் சேராது, நிச்சயமாக சேராது. ஆனால் அதற்கு அவர் ஒரு உபமானம் சொல்லுகின்றார், பல உபமானங்கள் சொல்லுகின்றார், ஒரு சில உபமானங்கள். அதில் ஒரு உபமானத்தை என்ன சொல்கின்றார் என்றால், ரெண்டும் உண்மையான விடயம்தான். ஆன்மாவுக்குள் தான் இறைவன் இருக்கின்றார். இறைவன் உயிருடன் ஒன்றாய் உடனாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்பது உண்மைதான். அதே நேரம் பாசமாகிய ஆணவம் துள் உயிர் கட்டுண்டு இருக்கின்றது என்பதும் உண்மைதான். அப்போது கேள்வி வருகின்றது, முதலாவது அடிப்படை கேள்வி வருவதாக அவர் சொல்லுகின்றார். என்னவென்றால், இந்த நிலையில் நீங்கள் இந்த நிலை மூன்றையும் வைத்து பார்க்கும் போது இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த உயிர் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணுமா? ஏன் இறைவன் இதையெல்லாம் படைத்து எங்களுக்கு இந்த உடலை தந்து உடலுக்குள் இந்த உயிரை பூத்தி இவையெல்லாம் செய்கின்றார் என்று உலகியல் நிலையிலிருந்து பலர் அதை நினைக்கலாம். அதற்குரிய பதிலை அவர் காணுகின்றார். ஏன் இறைவன் இதை செய்ய வேண்டும்? எங்களை தனியே விடலாம் தானே, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே இறந்து போகலாம் தானே, என்ன எங்களை பற்றி ஏன் இறைவன் கவனிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் அந்த கேள்வியை மனதில் போடலாம் என்று அந்த கேள்வியை கேட்கின்றார். இது முக்கியமாக ரெண்டு அருளாளர்களிடம் இடம்பெற்ற ஒரு உரையாடல். சைவ சித்தாந்தத்தில் அதை அந்த பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அதற்குத்தான் ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். நாங்கள் ஒரு வேறு வெளிநாடு ஒன்றில் அல்லது ஏதாவது ஒரு நாட்டிற்கு போகும்போது நாங்கள் போகும் பாதையில் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கின்றது என்று ஒரு ஓமானம் கொண்டு வருகின்றார். நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் திடீரென்று ஒரு பையன், பாடசாலை பையன், மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றான். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்ற கேள்வியை கொண்டு வருகின்றார் இதை விளங்கப்படுத்துவதற்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? ஓடிப்போய் அந்த பிள்ளையை தூக்கி மடியில் வைத்து தண்ணி ஏதும் இருந்தால் தெளிப்போம், அல்லது கைகளை காட்டி அந்த நாடு வேறு நாடாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த பையனை தெரியாவிட்டாலும் யாரையாவது உதவிக்கு அழைத்து 911 கால் பண்ணுவோம். கனடாவில் என்றால் அவரை அவசர சிகிச்சைக்கு அனுப்ப பார்ப்போம். அப்போது அந்த கேள்வி ஏன் வருகின்றது என்றால், ஏன் நாங்கள் அதை செய்தோம்? நாங்கள் வேறொரு நாட்டில் இருக்கின்றோம், அந்த மொழி தெரியாது, அந்த இடம் தெரியாது, நாங்கள் சுற்றுலா பயணம் வந்திருந்தோம், எங்களுக்கு தெரியாத ஒரு பிள்ளை ரோட்டில் மயங்கி விழுகின்றது, அந்த மயக்கத்தில் இருக்கும் பிள்ளையை நாங்கள் அப்படியே விட்டு போவோமா? இல்லை, அதுதான் மனித நேயம், அதான் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்குரிய அறிவில் வந்த நேயம். ஆகவே மனிதனாகிய நாங்கள், உயிராகிய நாங்கள் அதை செய்கின்றோம் என்றால், பேருயிராகிய இறைவன் எவ்வளவு கருணை படைத்தவர்! அப்போது அவர் அந்த பிள்ளை உலகத மயக்கத்தில் விழுந்து கிடப்பதற்கே நாங்கள் ஓடிப்போய் அந்த உதவியை செய்கின்றோம் என்றால், மனிதநேயம் மூலமாக நாங்கள் அனாதியிலேயே கட்டுண்டு இருக்கின்றோம் எல்லா ஆன்மாக்களும் மாணவத்துடன், அதை இறைவன் பார்க்கின்றார், அவர் பார்த்துவிட்டு சும்மா இருப்பாரா? ஆகவேதான் அவர் இந்த தனு கரண புவன போகங்கள் இவற்றை உருவாக்கி இந்த ஆன்மாவை ஆணவ கட்டிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்கின்றார் ஆகவே நாங்கள் விரும்பினோமோ விரும்பவில்லையோ, நாங்கள் உலகியல் முறையில் இறைவனுக்கு ஏன் இந்த தேவை இல்லாத வேலை என்று கேட்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் உயிராகிய நாங்களே அப்படியான ஒரு விஷயத்தில், ஒரு பிள்ளை விழுந்து மயங்கி இருக்கும் போது மயக்க நிலையில் இருக்கும் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஓடி செல்கின்றோம், கூவி அழைக்கின்றோம், மொழி தெரியாது, இடம் தெரியாது, உதவி கேட்கின்றோம், அந்த பிள்ளையை வைத்தியசாலைக்கு எடுத்து போவதற்கு எல்லா உதவிகளையும் செய்கின்றோம். அதே போல்தான் இறைவனும் நாங்கள் மயக்க நிலையில் ஆணவத்துடன் கட்டுண்டு கிடக்கும் நிலையில் எல்லா உயிர்களையும் உயிர்விப்பதற்காக அவர் இந்த பணியை செய்கின்றார் என்று அழகான உதாரணத்துடன் உலகியல் நிலையிலிருந்து அந்த முறையில் நினைப்பவர்களுக்கு அந்த உதாரணத்திலிருந்து அவர் அவர்களுக்குரிய விடையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியையும் கேட்டு அந்த விடையையும் கொடுக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில். ஆகவே இப்படியான சில சில அடிப்படை கருத்துக்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு போக இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் இவ்வளவையும் தான் சிந்திக்கின்றோம். அடுத்த கிழமை மீண்டும் தொடர்ந்து இதிலிருந்து சிந்தித்து கொண்டு போவோம். இவற்றை எங்களுக்கு சிந்தனைக்கு வரப்பண்ணி, இந்த சிந்தனையை உருவப்படுத்தி இந்த சாதகர்களுக்கு இதை கொண்டு வரும் சத்குரு கிரியா பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுக்கு உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்து மேகங்கள் பற்றியும், அடுத்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் முக்கியம் பற்றியும், அதில் விதமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் உள்ள முக்கியத்துவம் பற்றியும், அடுத்து உடலுக்குத்தான் பெயர் உயிருக்கு இல்லை என்பது பற்றிய விளக்கம், எங்களுக்கு எங்கள் உடலுக்குரிய அப்பா அம்மா இருப்பதை போல் ஆன்மாவுக்குரிய அப்பா அம்மா பரம்பொருள் என்பதை பற்றிய விளக்கத்தையும், அது மாத்திரமல்ல யோகிராமையா அவர்கள் யோகத்தில் ஐந்து விரல்கள் பஞ்சாங்க யோகம் என்று விவரமாக விளக்கிய பற்றிய கருத்துக்களும், அடுத்துடன் கட்டை விரல் இறைவனையும் ஆள்காட்டு விரல் ஆன்மா நடுவிரல் மற்றும் மாணவன் கர்ம முறையையும் எவ்வாறு சிறப்பாக விளக்குகிற என்ற கருத்துக்களும், இடது கையில் சிம்முத்திரை வலது கையில் ஞானமுத்திரையும் தியாகத்தில் பயன்படுத்துகின்றோம். ஆனால் சிம்முத்திரையில் இருந்துதான் ஞானமுத்திரைக்கு போக வேண்டும் என்ற யோகிய விளக்கமாக கூடிய கருத்துக்கள் சிறப்பாக தெளிவாக இருந்தது. அது மாத்திரமல்ல இறைவன் ஆணவத்துடன் சேராது பற்றிய சிறு விளக்கமும், ஏன் பரம்பொருள் செய்ய வேண்டும் என்ற கருத்தும், மனித நேயத்தின் முக்கியத்துவம் பற்றியும் இன்றைய சத்சங்கத்தில் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டது. கிரியாசாதகருக்கு சைவ சிந்தாந்தம் பற்றிய சிறந்த கருத்துக்கள் மனத்தில் தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என நம்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று என் சத்சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை அடிப்படையோட சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன விஷயத்த நல்ல அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு கிரியா யோக சாதகருக்கும் இந்த அறிவு நிலை ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம உயிருடைய தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. தெரியாத வழியும் வர முடியாது. அந்த உயிர் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் மகான்மார்கள். 63 நாயன்மார்கள், இந்த 4 அடியார்கள், அதுலதான் ஒரு அடியா என்ன சொல்றாரு, என்னதோ எனக்கு அதிகாரம் இங்கன்ட்டார். ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னதோர் அதிகாரம், நமக்கு ஒரு அதிகாரம் கூட, ஒரே ஒரு பைசாவுக்கு கூட புண்ணியம் கிடையாது. என்ன நான் சொல்றேன், உங்களை யாரையும் நான் சொல்லல, நான் எடுத்துக்கிட்ட அறிவு வகையில இந்த சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகு ஒரே ஒரு பைசாவுக்கு கூட புண்ணியம் இல்லை, ஆனா புண்ணியமாகவும் கருதப்படுறேன். இறைவனுடைய அருள் பெற்ற அருள் கிடைச்சதுனால நான் வந்து முதல் அருள் வந்து என் மேல கருணை வச்சு இந்த பிறப்புல இருந்து காவந்து பண்ணணும்னு எனக்கு கருணை காட்டினது. அதுக்கு மேல இந்த உலகில இருந்து கொஞ்சம் பிரிச்சு இந்த சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் இதெல்லாம் கொடுத்தது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள நான் புண்ணிய உடையவனாகவும் இருக்கிறேன். இதை எல்லா சாதகர்களும் உணரணும். அந்த அடிப்படையில இறைவன் வந்து குருநாதர் மூலியமா வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த செய்யறாரு. நீங்க இன்னும் சைவ சித்தாந்த கேட்க கேட்க கேட்கத்தான் அது உங்களுக்கு பிடிப்புக்கு வரும். அவடிய ஒரு தடவை சொன்னாலும் அது பிடிப்புக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் அவ்வளோ கடுமையான பவர் உள்ளது. அதுக்கு மேல ஆணவம் கடுமை, அது கூட ஒரு ஒத்தாச மாயா, 6 கோடி மாயா சக்தி. இது போனா அது, அது போனா இது, இது போனா அது. மாணிக்க வாசகர் சொல்றாரு, இதுல எல்லாம் நான் தப்பிச்சு எப்பப்பா உன்கிட்ட வர்றது, என்னால முடியாதுப்பா முடியாதுப்பா முடியாதுப்பா, நான் விடே நான் விடே நான் விடே இறந்துடுவேன்னு சொல்றாரு. நான் எதா செஞ்சுப்பேன், நீ என்னை காவந்து பண்ணிடு, என்னை காவந்து பண்ணிடுன்னு சொல்லி கதர்றாரு. ஏன்னா பிறப்பனுடைய துன்பங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத இருக்கு இந்த உயிருடைய செயல்பாடு பார்க்கக்குள்ள. நான் எனது அது இது அதை செஞ்ச இது செஞ்ச அவன் செஞ்சா இவன் செஞ்சா அவன் குற்றவாளி இவன் குற்றவாளி, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, மனைவி சரியில்லை புள்ள சரியில்லை, இப்படியே காலம் பூரா சொல்லிக்கிட்டு வழி நடத்துது. அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சோண்டு இன்மை வந்து அப்படியே மறந்துட்டு அதுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு அடுத்தது கோபப்படுது. இப்படி இதெல்லாம் மகான்மார்கள் அனுபவிச்சு பார்த்துட்டுதான் இறைவனை போய் கவ்வக்குள்ள இறைவனுடைய பெரிய ஆற்றல், பெரும் கருணை, பெரும் 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 கருணை அவர்கிட்ட இருக்கிறத உணர்ந்தனாலதான் அவங்க கெட்டிமா பிடிச்சாங்க. அவங்களுக்கு சில மெசேஜியை இறைவன் அருளாளர்களுக்கு கொடுத்தார். அந்த அடிப்படையில தான் இந்த சைவ சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு என்று நான் அதிகமா பேச விரும்பல. எனக்கு ஏன்னா அந்த தகுதி கிடையாது, தகுதி கிடையாதுன்றதுனால நான் படிச்சதை வச்சுட்டு எதையும் பேசிட முடியாது. ஏதோ நம்ம ஒரு சத்சங்கம் பேசக்குள்ள இந்த வார்த்தையை நம்ம பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு பாபாஜி நமக்கு கொடுத்தனால பேசுறேன். நீங்களும் அதை உணர்ந்து அதை செயல்பட்டு இன்புற்றுணும்னு நான் பாபாஜியை பிரார்த்தனை பண்றேன். நீங்க நான் பேசுறதை வச்சு நீங்க எடுத்துடாதீங்க, பாபாஜி கிட்ட கேளுங்க, அவர் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதுவே சிறப்பான உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்று நன்று இறைவன். சரி, கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை அடுத்த நிலையில் கொண்டு சென்று அழகு பார்த்தீர்கள். அது பாபாஜியின் அருள், அதுதான் உண்மை. நீங்கள் கூறிய இறுதி வார்த்தை தான் உண்மை. நாங்கள் சத்சங்கத்தில் சில சில அடிப்படை கருத்துக்களை அறிவு நிலைக்கு மாத்திரம் கொண்டு வருகின்றோம். அந்த அறிவு நிலையை உணர்வு நிலையாக்குவதற்கு உங்களுக்கு எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் அணைப்பு தேவை. அவருடன் சேர்ந்துதான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அவரிடம்தான் இதை உங்களுடைய தியானத்தில் உங்களுடைய மனதில் எதை எந்த எதை எம்மூலமாகவும் அவருடன் நீங்கள் உரையாடலாம். அதை எடுத்து ஆராய்ந்து உங்களுடைய சாதனையில் அதை கொண்டு வந்து நிறுத்தி சாதனை மூலம் அதற்குரிய பதில்களை கண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு அழைத்து செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி, ஓம் சிவாய நமஹ.